بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. یہ قرآن پاک کی ایک آیت ہے. اللہ تبارک و تعالی ارشاد فرماتے ہیں، اے ایمان والو، اسلام پر پورا اور شیطان کے نقش قدم کی پیروی مت کرو، بے شک وہ تمہارا کھلا ہوا دشمن ہے. یہ آیت کریمہ ایک خاص موقع پر نازل ہوئی تھی، جب نبی کریم صلی اللہ تعالی علیہ وسلم ہجرت فرما کر مکہ مکرمہ سے مدینہ منورہ تشریف لے گئے، اور آپ صلی اللہ تعالی علیہ وسلم کا پہلا قیام قبا میں رہا. قبا اس زمانے میں مدینہ منورہ سے 3 میل کی دوری پر ایک مستقل آبادی اور گاؤں تھا، جہاں بنو عمر ابن عوف، جو انصار ہی کا ایک قبیلہ ہے، ان کے کچھ لوگ آباد تھے. حضور اکرم صلی اللہ تعالیٰ علیہ وسلم نے وہاں 14 روز قیام فرمایا. جب آپ وہاں قیام پذیر تھے، مقیم تھے، مدینہ منورہ سے لوگ آپ صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی زیارت اور ملاقات کے لیے حاضر ہوا کرتے تھے.
اللہ تعالیٰ سندھک کوری پیری پاکیہ ان تان இடக்கிட எங்களுக்கு இந்த மாதிரியாக இந்தியாவுடைய பெரியார்கள், ரொம்ப அங்கிக்கக்கூடிய பெரிய உலமாக்கள் சொல்லக்கூடியவங்க எங்களுக்கு இங்கே வந்து அவங்களோட புத்திமதிகளை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்களை தற்காலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களில் ரொம்ப பெரிய பிரபலமான, அவங்களுக்கு கீழே நிறைய அவங்களோட தர்பியத்தில் பெரிய ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆலிமாக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ்வுனால எல்லாருக்கும் நெருக்கமாக உட்கார்ந்து எந்த அளவுக்கு விஷயங்கள் அவதானமாக நீங்கள் கேட்டு அமல் செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி அப்படின்னு ராயத்தோதி காட்டினாங்க. யா ஐயுகள் அதி நாமனுது குரு பிசின் காஃபா வலா தத்தவியோ புத்வாத்து ஷேஃபா நீலகும் அதுவும் முபி. நியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறது, இமாம் கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் நீங்கள் சம்பூர்ணமாக நீங்கள் நுழைஞ்சிட வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஷைத்தானுடைய விஷயங்களை நீங்கள் பின்பற்றிடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பகிரங்கமான எதிரியாக இருக்கிறார். இந்த ஜாயத்தை ஆரம்பத்தில் ஒதுக்கி காட்டினார். அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு எதிரை செய்ய நேரத்தில் ஆரம்பமாக அவங்க தங்கின இடம் வந்து குபா. இந்த குபான்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அன்சாரிகளில் ஒரு கோத்திரமான பனு அம்ரு அவுன்னு சொல்லக்கூடிய ஒரு கோத்திரம், இந்த கோத்திரத்தார்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 14 நாள் தங்கியிருந்தான். ஆரம்பமாக மதீனாவுக்கு வந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் 14 நாளாக தங்கியிருந்தான்.
ये तो आपको मालूम ही है कि मदीना मुनव्वरा के अंदर मुशरिकीन के عرب کے دو قبیلے تھے اور یہود کے دو قبیلے تھے. مشرکین کے جو قبیلے تھے وہ اوس اور خزرج، وہ سب عربی النسل، ان کے آبا و اجداد یمن سے آ کر کے یہاں پر آباد ہوئے تھے. اور یہود کے دو قبیلے تھے، بنو قریظہ اور بنو نذیر. ان کے اندر آپس میں چپقلشیں ہوتی رہتی تھی. تو نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم پر سب سے پہلے ایمان لانے کی سعادت اللہ تبارک و تعالیٰ نے یہ جو قبیلے تھے عرب کے، ان میں بھی خزرج کے 6 آدمی نبی کریم صلی اللہ علیہ وسلم کی خدمت میں وہاں حج کے موقع پر ملاقات ہوئی اور ایمان لائے، اور آنے کے بعد یہاں مدینہ منورہ میں چرچا ہوا. دوسرے سال 12 آدمی گئے اور انہوں نے ایمان قبول کیا، نبی کریم صلی اللہ علیہ وسلم کے مبارک ہاتھوں پر بیعت کی، ایمان و اسلام کی. یہ بیعت عقبہ اولی کہلاتی ہے. پھر وعدہ ہوا آئندہ سال دوبارہ اسی جگہ پر منا کے اندر جمرہ عقبہ جہاں ہے وہاں ملاقات ہوگی. دوسرے سال 75 آدمی، جن میں 72 مرد اور 3 عورتیں تھیں، گئے اور انہوں نے نبی کریم صلی اللہ علیہ وسلم کے دست مبارک پر بیعت کی، اور اس طرح مدینہ منورہ کے اندر اسلام آیا. یہود تو چونکہ حج کے اندر جانے کا سوال ہی نہیں، ان کو نہیں جاتے تھے. تو یہ مشرکین عرب کے جو قبائل تھے جنہوں نے اللہ کے توفیق سے ایمان قبول کیا، وہ البتہ حضور کی خدمت میں وہاں حاضر ہوئے اور حضور صلی اللہ علیہ وسلم کے حالات سے واقف ہوئے. یہاں آ کر کے نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی ساری باتیں لوگوں کے سامنے نقل کرتے تھے. ان کی زبانی یہود بھی سنتے تھے، اور یہودیوں کو یہ بات اپنی اگلی آسمانی کتابوں کے ذریعے سے معلوم تھی کہ اللہ تبارک و تعالیٰ آخری زمانے میں ایک نبی کو بھیجیں گے جو تمام نبیوں کے سردار ہوں گے، اور جو ہجرت کر کے یہیں مدینہ منورہ آنے والے ہیں. یہ ساری باتیں حضور صلی اللہ علیہ وسلم کی جو علامتیں اگلی آسمانی کتابوں اور صحیفوں میں تھی، ان سے وہ واقف تھے. تو بہرحال ان کی، یہ ایمان لانے والے عربوں کی زبانی، جب انہوں نے یہ سب کچھ سنا تو بہت سو کو اس بات کا یقین ہو چلا کہ یہ وہی نبی ہیں جن کی اگلے نبیوں نے بشارتیں دی تھی، جن کے آنے کی خبر دی تھی، اور جن کی بشارتیں اور جن کی علامتیں اور نشانیاں اگلی آسمانی کتابوں میں بیان کی گئی ہیں. انہی جاننے والوں میں ایک یہود کے بہت بڑے عالم تھے، عبداللہ ابن سلام. وہ ان ساری چیزوں کو سنتے تھے اور ان کو اس بات کا یقین ہو چلا تھا کہ یہ یقیناً یہ وہی نبی ہیں جن کی خوشخبری اگلے نبیوں نے دی ہے اور اگلی کتابوں میں جن کا تذکرہ ہے.
نیمان عمر حضرت رسول اللہ صلی اللہ علیہ وسلم اوگا மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த அந்த சம்பவத்தை சுருக்கமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்தினாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வாரத்துக்கு முன்னாலே அவங்களோட மதீனாவில் இருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னாலே அந்த கூட்டம் வந்து நபி அவங்களோட பேசி ஒப்பந்தம் செஞ்சுட்டு போனாங்க. அடுத்த வருஷமாக நபி அவங்க ஹிஜ்ரத்துக்கு வர வேணும்னு சொல்லி முதலாவது ஒரு சின்ன தொகை கூட்டம் வந்து அங்கே பேசிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்த முறை ஒரு 75 பேர் முன் வந்து பேசி ஒப்பந்தம் செஞ்சு போட்டு போனாங்க, நபி அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வரணும், அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சம்பூர்ணமாக ஒத்துழைப்போம் அப்படின்னு அடிப்படையில் அவங்க பேசிட்டு போனான். அரபிகளில் 2 கோத்திரங்கள் பிரபலமான கோத்திரம் மதீனாவில் இருந்தாங்க, ஒன்று அவுஸ் அடுத்தது ஹஜ்ரத். இவங்க அரபி பரம்பரையை சேர்ந்தவங்க. ரெண்டாவது யகூதிகளுடைய மதீனாவில் 2 கோத்திரங்கள் பிரபலமான 2 கோத்திரங்கள் இருந்தாங்க, ஒன்று பனு நதீர் முன்னால யகூதிகள் பொதுவாக ஹஜ்ஜுக்கு போறன்றது அப்படியான ஒரு பழக்கம் அங்க இருக்க இல்லை. ஆனா காஃபிர்களுடைய பழக்கம் என்ன இருந்துச்சுன்னா, பொதுவாக அவங்க இங்க வருவாங்க ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு வந்து இங்கே அவங்களுக்கு மத்தியில் அதை பரிமாறுவான். அங்கே கேட்ட விஷயங்களை இங்கே வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. இவங்க இப்படி சொல்லக்கூடிய இந்த செய்திகள், இந்த யகூதிகளுடைய அவங்களுக்கும் இந்த செய்திகள் போய்கொண்டிருந்துச்சு. அவங்களுக்கும் இந்த செய்தி கேட்டாங்க, இந்த இப்படியெல்லாம் அங்கே வந்து அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடையாளங்களை பற்றி, அவங்களுடைய தன்மைகளை பற்றி அவங்க இங்கே சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த யகூதிகளுக்கும் விளங்கி கொண்டு போயிச்சு, எங்கட வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடைசி நபி இவங்க தான் என்பது அவங்களுக்கு நல்லாக விளங்கி கொண்டுச்சு. இந்த யகூதிகள் ஒரு முக்கியமான ஒரு ஆலிம், அவங்களில் முக்கியமான ஒரு அறிஞராக கருதப்பட்டவங்க தான் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா. இப்போ அவங்களுக்கும் இந்த செய்திகளை இங்கிருந்து வந்து இவங்க சொல்கிறாங்க, அல்லாஹுடைய நபியை பற்றி, அவங்களுடைய தன்மைகளை பற்றி அவங்க என்ன விஷயங்களை சொல்கிறாங்கன்றத கேட்கக்கூடிய நேரத்தில் இப்போ அவங்களுக்கு நாளுக்கு நாள் உறுதியாகிட்டுது, எங்கட வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடைசி நபி இவங்க தான் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கும்
உறுதியாகிடுச்சு. நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஃபர்மாகர் மதீனா முனவ்வரா தஷ்ரீஃப் லாயே ஔர் குபா மே ஆப்கா கியாம் ரஹா, இன்கோ பதா சலா, واقعہ تو بڑا لمبا ہے, وقت میں بہت کمی ہے, اس لیے میں مختصراً عرض کروں گا. تو فوراً یہ اپنے باغ کے اندر کھجوریں اپنے درخت سے توڑ کے اتار رہے تھے. اطلاع سنتے ہی وہاں سے مارے خوشی کے چھلانگ میں لگائی انہوں نے, اور ان کی پھوپھی بھی وہاں تھی, وہ بھی یہودیہ تھی. ان پھوپھی نے کہا بھی کہ تم نے تو ان کی آنے کی خبر میں ایسی خوشی کا اظہار کیا جیسے حضرت موسیٰ آ گئے ہوں, کیونکہ یہودی حضرت موسیٰ اللہ نبینا علیہ الصلاۃ والسلام کو ہی مانتے ہیں. تو حضرت عبداللہ ابن سلام نے جواب میں کہا کہ جی ہاں, یہ بھی اسی جماعت اور اسی گروہ یعنی نبیوں کی جماعت سے تعلق رکھتے ہیں جن سے حضرت موسیٰ کا تعلق تھا. اس کے بعد وہ نبی کریم صلی اللہ علیہ وسلم کی خدمت میں حاضر ہوئے وہاں قبا. فرماتے ہیں کہ پہلی نظر میری جب پڑی نبی کریم صلی اللہ علیہ وسلم کے چہرے انور پر, تو فعرفت انہ لیس بوجہ کذاب, مجھے اس بات کا یقین ہو گیا کہ یہ کسی جھوٹے آدمی کا چہرہ نہیں ہو سکتا. اور اس وقت نبی کریم صلی اللہ علیہ وسلم ارشاد فرما رہے تھے, وہ باتیں بھی ترمذی شریف کی روایت کے اندر موجود ہیں, ابھی ان کی تفصیل کا موقع نہیں. تو بہرحال اس حضور صلی اللہ علیہ وسلم کی گفتگو ختم ہونے کے بعد انہوں نے نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم سے عرض کیا کہ میں آپ سے تین سوال کرنا چاہتا ہوں, ان کا جواب نبی کے علاوہ اور کوئی نہیں دے سکتا. یہ واقعہ بخاری شریف کی کتاب التفسیر میں بھی موجود ہے. تو حضور صلی اللہ علیہ وسلم نے فرمایا کہیے. انہوں نے سوالات کیے اور نبی کریم صلی اللہ علیہ وسلم نے فرمایا ابھی حضرت جبریل نے آ کر مجھے ان کے جوابات بتلائے, اور حضور صلی اللہ علیہ وسلم نے وہ جواب جب ان سے کہے تو فوراً وہ ایمان لے آئے. بہرحال ان کے ایمان لانے کے بعد چونکہ ان کی زندگی کا ایک بڑا حصہ دین یہود میں گزرا تھا اور بڑے عالم تھے دین یہود کے, اب ایمان لائے تو دین یہود کے اندر بہت سارے جو احکام اللہ تعالیٰ نے آسمان سے نازل فرمائے تھے ان میں سے ایک حکم تھا یوم السبت کی تعظیم کا, یعنی سنیچر کے دن میں کوئی کاروبار کام کاج کرنے کے بجائے اللہ تعالیٰ کی عبادت کر کے اس دن کو گویا گزارا جائے, یہ ان کو حکم تھا. آج بھی یہود اس کا بڑا اہتمام کرتے ہیں, چنانچہ پوری زندگی انہوں نے اس پر عمل کیا تھا. اب جب ایمان لے آئے تو ایمان لانے کے بعد ان کے دل میں خیال آیا کہ دین یہود کے اندر سنیچر کے دن کو اللہ کی عبادت میں گزارنے کا اور اس کی تعظیم کا حکم دیا گیا ہے, اور اسلام میں یہ حکم نہیں ہے, لیکن کوئی آدمی اگر اس دن کو اللہ کی عبادت میں گزارے تو اسلام منع بھی تو نہیں کرتا. انہوں نے یوں سوچا اپنے ذہن سے, تو گویا میں اگر اس کے مطابق سنیچر کے دن کو اللہ کی عبادت میں گزاروں تو گویا یہود کے دین کے ایک حکم پر عمل ہو جائے گا اور اسلام کے کسی حکم کے خلاف بھی نہیں ہوگا.
گنیمان عملے حضرت رسول اللہ صلی اللہ علیہ وسلم مدینہ کو ہجرت سے ہی وارا இவங்க மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லா சலாம் ரலி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவங்க இன்னும் அவங்க இஸ்லாத்துக்கு வர இல்லை. யகூதிகள் ஒரு பெரிய அறிஞர்கள் ஒருத்தராக கருதப்பட்டு கொண்டிருந்தாங்க. இவங்க பேரீத்தம்பலம் மரத்துல பேரீத்தம்பலம் பறிச்சு கொண்டிருந்தாங்க. அவங்களோட கூட அந்த நேரத்துல அவங்களுடைய ஒரு மாமியார் அவங்களும் இருந்தாங்க. அவங்க யகூதியாவாக இருந்தான். இப்ப இவங்க இப்ப இவங்க இருக்கக்கூடிய நேரத்துல மரத்துல பேரீத்தம்பலங்களை பறிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்கன்ற செய்தி கேள்விப்பட்டு இந்த சந்தோஷம் தாங்க முடியாம மரத்துல இருந்து அப்படியே கீழே குதிச்சிட்டான். கீழே குதிச்சதோட அவங்களோட மாமியார் பார்த்து கேட்டாங்க, நீங்க அவர் வந்ததுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்துல நீங்க இவ்வளோ அவசரமா நீங்க குதிச்சிட்டீங்க, என்னமோ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம். எங்களுக்கு தெரியும் யகூதிகள் வந்து நபியாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டது மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது, இவ்வளோ நீங்க சந்தோஷப்படுறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு சொன்னாங்க. ஆம், அந்த வந்திக்கக்கூடியவங்களும் எல்லாம் ஒரே குரூப்ல உள்ளவங்க தான், அதே நபிமார்களுடைய வரிசையில் உள்ளவங்க தான் இவங்களும் சொல்லி போட்டு அவங்கள சந்திக்க போனான். அவங்கள சந்திக்க போய் அவங்கள முதலாவது பார்த்த நேரத்திலே ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா குரவ சொல்றாங்க, அரத்து அன்னஹு லைஸ பிவஜ்ஹி கத்தார், அவங்களோட முகம் வந்து ஒரு பொய்யருடைய முகம் இல்லைன்றது எனக்கு நல்லா விளங்கிச்சு. அப்போ அங்கே போன நேரத்தில் அவங்க சந்திச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திச்சாங்க. திருமதியுடைய ரிவாயத்தில் விபரமாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி என்ன விஷயங்கள் சொன்னாங்கன்றதெல்லாம் அவர் அப்துல்லாஹி பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. நபியிடத்தில் நான் அவங்களிடத்துல மூணு கேள்விகள் நான் கேட்கும் கேள்விகள் சொன்னாங்க. நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கறது கேளு. அவங்க கேள்விகளை கேட்டாங்க, அவங்க பதிலை சொன்னாங்க. இப்படியாக அந்த உரையாடல் நடந்ததுக்கு போகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து ரொம்ப காலமாக யகூதியில் ஒரு ஆலிமாக இருந்து அந்த மார்க்கத்திலே மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவங்க. எங்களுக்கு தெரியும் ஒரே மார்க்கத்தில் ஒருத்தர் ஊர் இருந்தார்டா, அவசரமாக அதுலேருந்து விடுபட்டு கொள்ள மாட்டான். அப்போ இவங்க வந்ததுக்கு பிறகு இப்போ இவங்க யோசிக்கிறாங்க, அதில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் சனிக்கிழமை நாளைய தனியாக அல்லாஹ்வுடைய இபாதத்துகளுக்காக வேண்டி ஒதுக்கி கொள்ள வேண்டும் ஒரு சட்டம் இருக்கு. அன்றைக்கு வேறு வேலைகள் அவங்க ஈடுபடக்கூடாது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரிய விஷயங்களை அன்றைக்கு செய்கிறதுக்காக நீ அவங்க ஒதுக்கி கொள்ள வேண்டும் ஒரு சட்டம் இருந்துச்சு. ஹஜ்ரத் அப்துல்லாஹி பின் சலாம் இப்போ யோசிக்கிறாங்க, சரி இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இஸ்லாமிய விஷயங்களை நான் எடுத்து நடக்கிறேன். இப்போ யகூதி மார்க்கத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், சனிக்கிழமை நாளை நாங்கள் கொஞ்சம் இந்த அல்லாஹுடைய விஷயங்களுக்காக நாங்கள் ஒதுக்கி கொள்ள வேணுன்றது எங்களுக்கு அங்கே மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அதனால நான் இந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றத்தோட அதில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு விஷயத்தை நாம் எடுத்து நடந்தாலும் அது ஒன்றும் பிழை இல்லை தானே என்றது அவங்களோட உள்ளத்தில் வந்துச்சு. இப்போ அவங்க அந்த மாதிரியாக ஒரு முடிவுக்கு வராங்க. சனிக்கிழமை நாளில் ஏனைய அவனோட முன்னைய மார்க்கத்தில் இருந்தது மாதிரி அந்த நாளையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய இந்த இபாதத்துகளுக்காக நாங்கள் ஒதுக்கி கொள்வோம். இந்த அடிப்படையில் இப்போ அவனோட உள்ளத்தில் இப்படியான ஒரு எண்ணம் வந்துருச்சு.
தீன யஹூத் மே எக் தூசரா ஹுக்கம் பி தா, உன்கே லியே ஊண்ட் கா கோஷ்ட் தா ஹலால் நஹீ தா. ஹஜ்ரத் யாக்கூப் அலா நபியனா வஅலி ஸலாத்து வஸ்ஸலாம் ஜோ இன் யஹூதியோ கே ஜத் ஆலா ஹே, உன்னி கா தூசரா நாம் இஸ்ராயில் ஹே, ஓர் யே பனு இஸ்ராயில் உன்னி கி தரஃப் மன்சூப் ஹே. தோ யே இன்கோ எக் மர்ஜ் தா, உன்னோ மன்னத் மானி தி கே அல்லாஹ் தபாரக தஆலா இன்கோ ஊண்ட் கா கோஷ்ட் படா மர்கூப் தா, மன்னத் மானி தி கே மீரி யே பிமாரி அச்சி ஹோ ஜாயே, தோ கோயா அல்லாஹ் கே காத்திர் மே அப்னி இஸ் மர்கூப் சீஸ் யானா ஊண்ட் கே கோஷ்ட் கோ அப்னே ஆப் பர் ஹராம் கர் லூங்கா. சுனான்சே வோ பிமாரி டீக் ஹோ கயி, ஓர் உசி புனியாத் பர் யஹூத் கே யான் ஊண்ட் கா கோஷ்ட் கயா நீ ஜாதா, கோயா ஹராம் கரார் தியா கயா. தோ யே ஜிந்தகி பர் கபி உன்னோ ஊண்ட் கா கோஷ்ட் கயா நீ தா. அப் ஈமான் லானே கே பாத் முஸல்மான் ஹோனே கே பாத் உன்னோ தூசரி பாத் யே சோச்சி கே தீன யஹூத் கே அந்தர் ஊண்ட் கா கோஷ்ட் கயா நீ ஜாதா, ஓர் இஸ்லாம் நே ஊண்ட் கே கோஷ்ட் கோ ஜாயிஸ் ஓர் ஹலால் கரார் தியா ஹே. ஹலால் கரார் தேனே கா மத்லப் யே ஹே கே கோய் ஆத்மி அகர் உஸ்கோ கானா சாஹே தோ கா சக்தா ஹே, ஓர் நா கானா சாஹே தோ கோய் ஜபர்தஸ்தி نہیں ہے, واجب نہیں ہے. بہت سی چیزیں ایسی ہیں حلال ہیں, لیکن بہت سو نے زندگی بھر کھائی نہیں, اس کی وجہ سے ان کے ایمان کے اوپر کوئی عزت تو پڑتی نہیں. اونٹی کے گوشت کو لے لیجئے, اس مجمع میں کتنے ہیں جنہوں نے اونٹ کا گوشت کھایا ہو. تو بہرحال کہنے کا مطلب یہ ہے کہ انہوں نے ایک دوسری بات یہ سوچی کہ اگر میں اونٹ کا گوشت نہ کھاؤں تو دین یہود کے حکم پر عمل ہو جائے گا, اور اسلام نے چونکہ اونٹ کے گوشت کو خالی حلال اور جائز قرار دیا ہے, ضروری اور واجب نہیں, اس لیے اسلام کے حکم کے خلاف بھی نہیں ہوگا. ایک دوسری بات یہ سوچی, یہ دو باتیں انہوں نے سوچی. جی
அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நேர்ச்சி அனுபவிச்சான், எனக்கு இந்த நோய் லேசாகிட்டேன்னு சொன்னா நான் இதுக்கு போற ஒட்டகரைச்சி சாப்பிட மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு அவங்க ஒரு நேர்ச்சி அனுபவிச்சிருந்தாங்க. உண்மையிலே அவங்களோட நோய் லேசாகிடுச்சு. நோய் லேசாகினத்தோட அது நீங்க அவங்க ஒட்டகரைச்சி சாப்பிட்றத விட்டுட்டாங்க. இப்ப அந்த மார்க்கத்துல இந்த ஒட்டகரைச்சி சாப்பிட்றது தடையாக இருந்துச்சு. அதனால அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இப்போ இஸ்லாத்தில் வந்ததுக்கு பிறகு அவங்க யோசிக்கிறாங்க, இவ்வளோ காலமும் அவங்க வாழ்க்கையில் ஒட்டகரைச்சி சாப்பிட்டது அவனை மார்க்கத்தில் கூடாது. அந்த மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அறிஞர், மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விஷயங்களை பேணி வந்தவங்க, அதனால இப்போ அதை சாப்பிட்ற பழக்கம் அவங்களுக்கு இல்லை. இப்போ நாங்களும் ஒரு சட்டம் உண்டு இருந்தால், எங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் எங்களுக்கு ஆகும் இருந்தால் அதை செய்யணுன்ற கட்டாயம் இல்லை. அதில் அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இஸ்லாத்தில் ஒட்டகரைச்சி சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் அதுக்காக வேண்டி கட்டாயம் சாப்பிடுங்கன்றது இல்லை. இப்போ எங்களை இந்த மஜ்லிஸில் இந்த சபையில் இருக்கக்கூடியவங்களும் எத்தனையோ பேர் ஒட்டகரைச்சி சாப்பிட்டிங்க மாட்டான், ஆனால் ஒட்டகரைச்சி ஹலால், ஒட்டகரைச்சி ஹலாலத்துக்காக வேண்டி எல்லாரும் சாப்பிடணுன்ற கட்டாயம் இல்லை. இதே மாதிரி தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் யோசிக்கிறாங்க, ஏற்கனவே நான் சாப்பிடாத உண்டு, பழக்கத்தில் இல்லாத உண்டு, அந்த மார்க்கத்தில் அது கூடான்னு சொல்லியிருக்குது, நான் என்ன கட்டி சாப்பிடணும்னு கட்டாயம் இல்லை, அதனால நான் இதுக்கு போகிற இந்த ஒட்டகரைச்சி சாப்பிட்றதையும் விட்டுடுவோம்னு சொல்லி ரெண்டாவது ஒரு முடிவு எடுத்தாங்க. சனிக்கிழமை நாளில் அந்த அதை ஒதுக்கி கொள்வதே அல்லாஹுக்காக வேண்டி, ரெண்டாவது அந்த மார்க்கத்தில் இந்த ஒட்டகரைச்சி சாப்பிடக்கூடாத சட்டத்தையும் எடுத்து நடப்போன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்தான்.
உன்னோன ஏதோ சீதை சோச் கரிய ஃபேசலா கியா கி மே گویا سنیچر کے دن کو اللہ کی عبادت کے اندر گزاروں گا, تاکہ وہ تعظیم السبت والا جو حکم ہے یہودین یہود کا, اس پر عمل بھی ہو جائے اور اسلام کے کسی حکم کے خلاف بھی نہ ہو. اور دوسری بات یہ سوچی کہ میں اونٹ کا گوشت استعمال نہیں کروں گا, تاکہ یہود کے دین یہود کا جو حکم ہے اونٹ کے گوشت کی ممانعت اور حرام ہونے کا, اس کے اوپر بھی عمل ہو جائے, اور اسلام نے چونکہ اس کو واجب اور ضروری نہیں قرار دیا اس لیے اس کے خلاف بھی نہ ہو. یہ چیزیں سوچی اور اس کے اوپر گویا عمل کا انہوں نے گویا اپنے طور پر ارادہ کیا. اسی پر قرآن پاک کی آیت نازل ہوئی, یا ایھا الذین آمنوا ادخلوا فی السلم کافہ, اے ایمان والو اسلام کے اندر پورے پورے داخل ہو جاؤ. ولا تتبعوا خطوات الشیطان, اور شیطان کے نقش قدم کی پیروی مت کرو, انہ لکم عدو مبین, وہ تمہارا کھلا ہوا دشمن ہے. گویا ان کو تنبیہ کی گئی کہ جب آپ نے دین یہود کو چھوڑ کر اسلام کو قبول کر لیا اور دین اسلام میں داخل, اب آپ کا یہ سوچنا کہ فلانا حکم دین یہود کا ہے اور وہ اسلام کے خلاف نہیں ہے, اس لیے میں اگر اس پر عمل کر لوں تو دونوں چیزوں پر گویا عمل ہو جائے گا. یہ اپنے آپ کو اسلام کے جو حوالے کرنا ہے پورے طور پر اس کے خلاف ہے. ہماری زندگی کا ہر ہر جز اور ہر ہر عمل گویا اسلامی احکام کے مطابق ہونا چاہیے. یہ ادھر کی طرف نگاہ کرنا حالانکہ یہ دونوں احکام جن کے متعلق انہوں نے سوچا تھا وہ باقاعدہ آسمانی حکم تھے، یعنی دین یہود میں اللہ تعالیٰ نے ان کو یہ حکم دیا تھا، اگرچہ اسلام میں وہ حکم منسوخ قرار دیے گئے لیکن ایک زمانے میں گویا اللہ کے حکم کے طور پر وہ عمل میں رہے تھے، کوئی غلط ان کی ایجاد نہیں تھی یہودیوں کی، لیکن بس اب آپ نے جب دین اسلام کے اندر قدم رکھا ہے تو آپ کے لیے کسی حال میں یہ درست نہیں ہے کہ آپ ادھر دیکھیں، اور تنبیہ کر دی گئی گویا آپ اسلام میں پورے پورے داخل ہو جاؤ۔ بس یہ ہے سبق اس آیت کا، ایک مومن کی زندگی پورے پوری اسلامی احکام کے مطابق ہونی چاہیے، اس کی زندگی کا کوئی حصہ کوئی کام ایسا نہ ہو جو اسلام کے احکام سے ہٹ کر کے ہو، اگر یہ ہوگا تو گویا اس آیت میں اللہ تبارک تعالیٰ نے جس چیز کا حکم دیا گیا ہے اس کے خلاف بات کہی جائے گی۔ یہ خلاصہ ہے اس آیت کا۔ اب اسلام نے جو احکامات دیے ہیں، آپ کو معلوم ہونا چاہیے کہ اسلامی انسانی زندگی کے تمام شعبوں سے متعلق اسلام نے احکامات دیے ہیں، عقائد کی درستگی کے متعلق، عبادات کے متعلق، معاملات کے متعلق، اخلاق کے متعلق، معاشرت یعنی ہماری زندگی کیسی، آپس کے تعلقات کیسے ہونے چاہیے ایک دوسرے کے ساتھ، اس کے متعلق یہ پانچ شعبے ہیں دین کے۔ ہر ہر شعبے سے متعلق اسلام نے تفصیلی احکامات دیے ہیں، ایک مسلمان اسی وقت صحیح معنی میں اور کامل طور پر مسلمان کہا جائے گا جب اپنی زندگی کے ان پانچوں شعبوں کو گویا نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی تعلیمات کے مطابق بنا لے۔
حضرت عبداللہ بن سلام رضی اللہ تعالیٰ عنہ அவங்களுடைய அந்த சம்பவத்தை சொல்லி கொண்டு வந்தான். அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தான். இஸ்லாமிய சட்டம் ஒன்றுக்கு மாற்றம் செய்யறதல்ல, இஸ்லாத்துல எங்களுக்கு ஒட்டகரத்தை சாப்பிடுறது கட்டாயம் எதுவும் சொல்லப்பட்டில்லை, அதனால இஸ்லாமிய சட்டத்துக்கு மாற்றம் செய்யாம இந்த மார்க்கத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மாறு செய்யாம யூதிகளுடைய யூதர்களுடைய அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை என் வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் இன்னும் ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருந்தான். ஒன்று அந்த சனிக்கிழமனால தனியாக ஒதுக்கி கொள்வது, அதில் வேற வேலை வெட்டிகள் வச்சு கொள்வது இல்லை, ஒட்டகரத்தை சாப்பிட்றதை தவிந்து கொள்வது, ஏனையே அந்த யூத மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டு இருந்துச்சு அதனால தான் தவிந்து கொள்வோம், இப்படியான ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருந்தான், இன்னும் அவங்க உள்ளத்தில் வந்திருந்துச்சு. இப்போதான் அல்லாஹு தஆலா இந்த ஆரம்பத்தில் ஓதி காட்டின யா ஐயுகல் லதீன ஆமனு துஃலு ஃபிஸ்ஸின் காஃபா வலா தத்தபியு குத்துவாத் ஷைத்தான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்து அல்லாஹு தஆலா இருக்கு. ஆயத்தில் என்ன இறங்கிக்குது, இஸ்லாத்தில் நீங்கள் சம்பூர்ணமாக நீங்கள் நுழையுங்க, ஷைத்தானுடைய வழியில் நீங்கள் போயிட வாங்க. ஹதரத் அப்துல்லாஹிபும் சலாம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா இங்கே உணர்த்தி காட்டினான், இப்போ நீங்கள் ஒரு மார்க்கத்தை விட்டு போட்டு இந்த மார்க்கத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, யூத மார்க்கத்துலேருந்து இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ திருப்பி நீங்கள் அந்த மார்க்கத்துலேயே சில விஷயங்களை எடுத்து நடக்க வேணும் சொல்லி நீங்கள் யோசிக்கிறது கூடாது, இந்த மார்க்கத்தில் எல்லாமே உங்களுக்கு நிரப்பமாக சொல்லப்பட்டீங்க. இவ்வளவுக்கும் அவங்க யோசித்த இந்த ரெண்டு விஷயமும் வந்து அந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் அல்ல, யூதர்களாக உருவாக்கின ஒரு விஷயமும் அல்ல, இந்த ரெண்டும் அல்லாஹ் ஏற்கனவே யூத மார்க்கத்தில் கொடுத்திருந்த சட்டங்கள் தான், இதுவும் அல்லாஹினால் இறக்கப்பட்ட சட்டங்கள் தான், இப்போ அந்த சட்டம் மாற்றப்பட்டார். இஸ்லாமிய மார்க்கம் வந்ததுக்கு பிறகு சனிக்கிழமை அப்படியாக தனியாக ஒதுக்குறது, ஒட்டகரத்து சாப்பிடக்கூடாதுன்னு இந்த சட்டம் இந்த மார்க்கத்தில் இல்லாட்டியும் கூட ஏற்கனவே ஒரு மார்க்கத்தில் மக்களால் உருவாக்கப்பட்டதில் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட சட்டம் தான். ஹதரத் அப்துல்லாஹிபும் சலாமும் யோசித்தது வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அல்ல, ஏற்கனவே அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்த ஒரு விஷயம், அந்த விஷயத்தை இந்த மார்க்கத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் எடுத்து நடப்போம்னு யோசித்ததுக்கு தான் அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கிறான், நீங்கள் இப்படி செய்கிறது கூடாது. கண்ணியமானவங்களே, எங்களுக்கு இந்த ஆயத்திலிருந்து தரக்கூடிய பாடம், இந்த ஆயத்துடைய சுருக்கமான விளக்கமே என்னான்னா, இஸ்லாத்தில் நாங்கள் சம்பூர்ணமாக இருக்க வேண்டும், எங்களுக்கு மார்க்கத்தில் எல்லா பகுதிகளையும்
ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படையான விஷயங்களாக இஸ்லாத்தினுடைய அஞ்சு பகுதிகள் இருக்கு. ஒன்று எங்களோட கொள்கைகளோட சம்பந்தப்பட்டது, நாங்கள் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது. இரண்டாவது விஷயம் எங்களோட வணக்கங்களோட சம்பந்தப்பட்டது. மூணாவது விஷயம் எங்களோட கொடுக்கல் வாங்கல்களோட சம்பந்தப்பட்டது. நாலாவது எங்களோட அஹ்லாக், எங்களோட பண்புகள், நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, எங்களோட தன்மைகள் எப்படி இருக்க வேண்டிய விஷயம். அஞ்சாவது எங்களோட கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. இது எல்லா விஷயங்களை பற்றிய தெளிவும் எங்களோட மார்க்கத்தில் தரப்பட்டிருக்குது. இந்த ஆயத்தி மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன பாடம் சொல்லித்தாராங்கடா, நாங்கள் இந்த மார்க்கத்தில் சம்பூர்ணமாக நுழைஞ்சி இந்த எல்லா பகுதிகளிலேயும் இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவங்களாகத்தான் நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமியினுடைய தன்மையாக இருக்க வேண்டும். இதில் வேற ஒரு மார்க்கத்திலிருந்து எங்களுக்கு கேட்கறதுக்கு எடுக்கிறதுக்கு எதையுமே அல்லாஹு தஆலா வைக்க இல்லை. சம்பூர்ணமான மூமியங்களாக நாங்கள் ஆகிறதாக இருந்தால் இந்த எல்லா விஷயங்கள்லேயும் இந்த அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த எல்லையை தாண்டாம நாங்கள் அமல் செய்ய வேண்டும்ன்றதுதான் எங்களுக்கு இந்த ஆயத்திலே பாடமாக இருந்து கொண்டது.
மேனே ஜைசா கி அர்ஸ் கியா, இன்சானி ஜிந்தகி கே பாஞ்சோ ஷோபோ சே முதல்லிக் இஸ்லாம் நே தஃப்சீலி ஹிதாயத் அதா ஃபர்மாயி. ஜோ ஆத்மி அப்னி ஜிந்தகி கே இன் பாஞ்சோ ஷோபோ கோ نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی تعلیمات اور ہدایات کے مطابق بنا لے, وہ اس لائق ہے کہ اس کو یوں کہا جائے کہ یہ مکمل مسلمان اور مومن ہے. آج کیا ہو گیا؟ آج یہ ہو گیا کہ ہم نے دین اسلام کو عبادات تک محدود کر دیا, اور عبادات میں بھی صرف نماز, کہ بھائی ایک آدمی پانچ وقت کی نماز پابندی سے پڑھتا ہے تو وہ خود بھی یوں سمجھتا ہے اور لوگ بھی اس کے متعلق گمان یوں کرتے ہیں کہ یہ گویا پورے پورا دین کے اوپر عمل کرتا ہے. حالانکہ جیسا کہ میں نے ابھی بتلایا کہ اسلام کے احکام کے تو پانچ شعبے ہیں, ان میں سے عبادات یہ ایک حصہ ہے, پانچواں حصہ, اور اس پانچواں حصہ عبادات کے بھی چار یہ ہیں نماز, روزہ, حج اور زکات. اس میں سے نماز جو ہے وہ ایک حصہ, گویا نماز جو ہے وہ بیسواں حصہ ہوا دین اسلام کے احکام کا. ایک آدمی پانچ نماز پڑھ لے پابندی سے, اس کے متعلق لوگوں کا یوں سمجھنا اور اس نماز پڑھنے والے کا بھی اپنے متعلق یہ گمان کرنا کہ میں پورے پورا دین کے اوپر عمل کر رہا ہوں, یہ گویا دین کی حقیقت سے ناواقفیت ہے. ضرورت اس کی ہے. آج کیا ہو گیا, ہم دکان پر بیٹھے گا ایک مسلمان تو اس کے معاملات جو ہیں شریعت کے حکم کے مطابق نہیں ہیں. اگر آج تجارت کرنے والے اہل ایمان جتنے بھی ہیں وہ اسلامی احکام کے مطابق تجارت کریں, اور التاجر الصدوق الامین مع النبیین والصدیقین یوم القیامہ, کہ وہ تجارت کرنے والا جو سچائی کے ساتھ امانت داری کے ساتھ تجارت کا پیشہ کرتا ہے, قیامت کے روز نبیوں اور صدیقین کے ساتھ اٹھایا جائے گا. اگر یہ عمل کر لے تو لوگ دیکھیں گے کہ اسلام کے خوبیاں کیا ہیں. بہت سے دنیا میں ایسے ممالک ہیں, یہ جاوا سماترا وغیرہ ملیشیا کا علاقہ اور انڈونیشیا کا, وہاں اسلام ان مسلمان تاجروں کے ذریعے سے آیا. وہ اسلامی اصول کے مطابق تجارت کرتے تھے, لوگوں نے اس تجارت کو دیکھ کر کے اسلام کی خوبیوں کا اعتراف کیا اور ایمان لے آئے. آج ہم مسجد کے اندر تو مومن ہیں, مسلمان ہیں, پانچ وقت کی نماز وہ بھی کتنے پڑھتے ہیں, وہ بھی ذرا سوچنے کی بات ہے. سبھی تو وہ بھی نہیں کرتے, جو چند کرتے ہیں وہ, اور باقی دکان پر بیٹھے ہیں تو ہمیں ایک بھولے سے بھی خیال نہیں آتا کہ ہمیں اپنی تجارت کو اسلام کے مطابق بنانا ہے. گھر میں معاشرت اپنے بیوی بچوں کے ساتھ, اپنے ماں باپ کے ساتھ, اپنے بھائی بہنوں کے ساتھ, گھر کے باہر اپنے پڑوسیوں کے ساتھ, دوسروں کے ساتھ ہمیں کس طرح پیش آنا ہے, وہ بھی سب کچھ ہم کو نبی کریم صلی اللہ علیہ وسلم نے عملی طور پر بتلا دیا. آج اگر ہماری معاشرت اسلام کے احکام کے مطابق ہو جائے تو پھر دیکھو یہ ساری دنیا ایمان قبول کر لے گی. آج ہماری معاشرت کے اس غلط انداز نے لوگوں کو اسلام میں آنے سے روکا ہے. حضرت مولانا اسد مدنی صاحب نور اللہ مرقدہ فرمایا کرتے تھے کہ آج مسلمان اسلام کے دروازے کے اوپر ڈنڈا لے کے کھڑا ہے کہ کسی کو اندر جانے نہیں دوں گا. گویا اس کا عمل جو ہے وہ لوگوں کو اسلام سے روکتا ہے. تو حقیقت تو یہ ہے کہ ہمیں اپنی زندگی کا ہر حصہ ہر شعبہ اسلامی احکام کے مطابق بنانے کی ضرورت ہے. ایسا اگر ہم کریں گے نا تب یوں کہا جا سکتا ہے کہ ہم پورے پورے اسلام کے اندر داخل ہو گئے اور اس آیت میں جس چیز کی طرف ہمیں تاکید کی گئی ہے وہ کہلائے گا. ورنہ مسجد میں آ کے نماز تو برابر پڑھتے ہیں, گھر میں بیوی کا حق ادا نہیں کرتے, ماں باپ کی اطاعت اور فرما برداری نہیں کرتے, بھائی بہنوں کے ساتھ ہماری لڑائی ہے, رشتہ داروں کے ساتھ رشتہ داری کے حقوق کو ادا نہیں کرتے, قطع رحمی کرتے ہیں, پڑوسیوں کو تکلیفیں پہنچاتے ہیں, تو یہ نماز بھی آپ کی اس صورت میں اللہ کے یہاں قبول نہیں ہوگی, صراحت ہے. ایسے آدمی کی نماز پر بھی اللہ تعالیٰ کے یہاں اس کو جو اجر ملنا چاہیے نہیں ملتا. اسلام کے یہ شعبے ایک دوسرے کے ساتھ جڑے ہوئے ہیں, ایک شعبے کی کمی دوسرے پر اثر کرے گی. معاملات کی درستگی, حدیث میں آتا ہے ترمذی شریف میں عبداللہ ابن عمر رضی اللہ تعالیٰ عنہ کی روایت ہے, کسی نے کوئی کپڑا خریدا 10 درہم میں, 9 درہم حلال اور 1 درہم حرام, جب تک وہ کپڑا اس کے جسم پر ہے اس کی کوئی نماز قبول نہیں ہوگی. اب اندازہ لگاؤ یہ نماز اور یہ حرام پیسے سے خریدے ہوئے کپڑے میں کیا جوڑ. لیکن ہمیں یہ تعلیم دی گئی, معلوم ہوا کہ جب تک ہم ہر شعبے کو درست نہیں کر لیں گے وہاں تک گویا دوسرے شعبے کے اوپر عمل کیا ہوا وہ اتنا ہمارے لیے مفید اور مؤثر نہیں ہوگا.
அம்சங்கள் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எங்களுக்கு 5 வகையாக, ஒரு மனுஷன் பூர்த்தியான மூமின்னு சொல்ல பண்றதுக்கு எப்ப தகுதியாக ஆகுவான்னா இந்த 5 பகுதிகளும் அவனுடைய வாழ்க்கையில நிரப்பமாக வரது. ஒரு பகுதி மட்டும் வாரத்தினால இவனுடைய இஸ்லாம் நிரப்பம் அடைகிறது இல்லை. இன்னைக்கு என்ன நடந்திருக்குதுன்னா நாங்க இஸ்லாத்தை இபாதத்துக்களோட மட்டும் மட்டுப்படுத்திட்டோம். இபாதத்துக்கள்லையும் நோன்பு தொழுகா ஜகாத்து ஹஜ்ஜின்னு 5 வகையான விஷயங்கள் இருக்குது, அதையும் தொழுகையோடு இன்னைக்கு நாங்கள் மட்டுப்படுத்துகிறோம். இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்றோம், ஒரு மனுஷன் பள்ளிக்கு வந்து நல்லா டைமுக்கு தொழுகிறாரு, தொழுகல பெண்களாக இருக்கிறாருண்டா அவர் நல்ல மார்க்கமுள்ள மனுஷன் சொல்றோம். அதாவது அவரும் என்ன நினைக்கிறாருண்டா பள்ளியில் வந்து நாங்கள் டைம் நேரத்துக்கு நேரம் 5 நேர தொழுகையை நாங்கள் பேணி தொழுகிறோம்டா என்கிட்ட மார்க்கம் வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன் சொன்னாங்க. நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நான் நிரப்பமான மூமினாக ஆகிட்டேன், என்னிடத்துல மார்க்கம் நிரப்பமாக வந்துருச்சுன்னு தான் நினைப்போம்னா இது எங்களுடைய மடமைக்கு அடையாளம், எங்களுக்கு விருப்பம் இல்லாத தன்மை எங்களோட மடமைக்கு அடையாளம். மார்க்கம் சொல்றது எங்களுடைய எல்லா இந்த விஷயங்கள்லையும் வரும். கடையில் உட்கார்ந்து வியாபாரம் செய்வோருக்கு அங்கேயும் அவருக்கு மார்க்கம் சொல்லி தரப்பட்டிருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தாஜிரு சதூக்குல் அமீன் மஹன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் சொல்லி ஹதீஸங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. கியாமத்துடைய நாளில் நல்ல நேர்மையான வியாபாரி, மற்றவங்களை ஏமாத்தாம உண்மை சொல்லி செய்யக்கூடிய வியாபாரிக்கு அல்லாஹு தாலா நபிமார்கள் சித்தீக்கங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹு தாலா அவங்களோட கூட எழுப்புவான், அவங்க அந்த அந்தஸ்தை கொடுக்குறான். அப்ப எங்களுக்கு மார்க்கத்துல இந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. எப்ப நாங்கள் இந்த எல்லாத்தையும் எப்படி உள்ளடக்குவோமோ அப்பதான் எங்களோட மார்க்கம் நிரப்பமடையுது. இன்னைக்கு நடந்திருக்கிறது நாங்கள் விவாதத்துக்களோட மட்டும் எங்களோட மார்க்கத்தை சுருக்கி கொண்டதுனால எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட அக்கம் பக்கத்து வீட்டார்களோட கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள்ல நாங்கள் யோசிக்கிறது இல்லை. அதுல எத்தனையோ மார்க்கத்துக்கு மாத்தமான விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எங்களோட மார்க்கம் எங்களோட சரியத்துல வந்து தீனுல் இஸ்லாத்துல வந்து வீட்டுக்கு பிள்ளைகளோட மனை மக்களோட எப்படி நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், பக்கத்து வீட்டார்களோட எங்களோட உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், இந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் ஒரு பகுதியோட மட்டும் மார்க்கத்தை சுருக்கி கொண்டதுனால இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை தான். கண்ணியமானவங்களே, இதனுடைய விலை என்னன்னா, எங்களோட ஏனைய பகுதிகளில் மார்க்கம் இல்லாததுனால இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய இந்த பண்புகள் இன்றைக்கு அடுத்த மக்களுக்கு எங்களுக்கு காட்டுறதுக்கு முடியாமல். இந்தோனேஷியாவில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ஜாவா சுமாத்திரான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் இஸ்லாம் வளர்றதுக்கு காரணமாக இருந்ததே அங்கே வந்த வியாபாரிமார்கள். அவங்க அந்த வியாபாரிமார்கள் அவங்களுடைய நேர்மையான நடத்தைகள், உண்மையான பேச்சுக்கள், இது மக்களை இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு தூண்டுதலாக இருந்துச்சு. அவங்க பார்த்து அவங்களுடைய பண்புகளை பார்த்து மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தான். இன்றைக்கு எங்களிடத்திலேயும் சமூகத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை இந்த எல்லா பகுதிகளிலையும் வந்துருன்னு சொன்னால், எங்களை பார்த்து முழு உலகமும் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வாரத்தை காத்து கொண்டிருக்கு சொல்லி காட்டினாங்க. ஹஜ்ரத் அஸ்அத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தேவ்பந்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய மனிதர், அவங்க சொல்லுவாங்களா, இன்னைக்கு நாங்கெல்லாம் என்ன செய்கிறோம்னா, நாங்கள் கம்பு எடுத்துக்கொண்டு தடி எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய வாசலடின்னு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், யாரும் உள்ளுக்கு வர விடமாட்டோம். அதாவது எங்களோட நடத்தைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, யாராவது இஸ்லாத்துக்கு வர நினைச்சாலும் அவருக்கு உள்ள இஸ்லாத்துள்ளுக்கு வாரத்துக்கு முடியாம தடுத்து வைக்கக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு எங்களோட நிலைமை இருந்து கொண்டு. கண்ணியமானவங்களே, எங்களோட இஸ்லாம் நிரப்பம் அடைகிறதுக்கு இந்த எல்லா பகுதிகளும் எங்களிடத்துல வரும். அல்லாஹு தஆலா இஸ்லாத்தினுடைய எல்லா பகுதிகளையும் உண்ட ஒன்றோடொன்று இணைச்சி வச்சுக்கிறேன். நாங்கள் வெறுமனே தொழுகையை மட்டும் நாங்கள் தொழுதோ எங்களோட அமலை நாங்கள் நிரப்பமாக்குறதுக்கு இல்லாது. திருமதியுடைய ரிவாயத் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறாரு, சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் அவர் உடுக்கக்கூடிய உடுப்புல 9% ஹலாலான சம்பாத்தியத்திலையும் 1% ஹராமான சம்பாத்தியத்திலையும் கூடாத முறையில் இருந்த அந்த உடுப்பு அவர் உடுத்திருந்தாங்கன்னா, அவருடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா அவர் தொழக்கூடிய அந்த தொழுகைகள் இபாதத்துகளுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கறது இல்லை, அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்றது இல்லை. எனவே அல்லாஹு தஆலா வெற்றிகிறது எப்படின்னா, எங்களோட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒன்றை ஒன்றோடு பிணைச்சி வச்சுக்கிறான், ஒன்றை ஒன்றோடு இணைச்சி வச்சுக்கிறான். அதனால நாங்கள் நிரப்பமான மூமினாக ஆகிறதுக்கு வாழ்க்கையினுடைய இந்த எல்லா பகுதிகளையும் எங்களோட வாழ்க்கையில எடுக்கிறது தான் இன்றைக்கு ரொம்ப தேவையாக இருந்து கொண்டு இருக்குது. இதற்குத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
மௌலானா முகமது இல்யா சாஹிப் ரஹ்மத்துல்லா அலைஹி தாவத் தப்லீக் கா யே சில்சிலா ஜோ ஷுரு கியா, حضرت فرماتے تھے کہ ہم یہ جو نماز کی دعوت دیتے ہیں یہ تو الف با ہے اس راستے کی. جیسے کسی بچے کو آپ پڑھائی میں لگاتے ہیں تو اسکول میں لگائیں تو اے بی سی ڈی پہلے سکھائی جائے گی. کیا مدرسے میں داخل کریں گے الف با پہلے سکھائیں گے. تو یہ الف با ہی مقصود نہیں ہے بلکہ یہ تو شروعات ہے. آگے پورا وہ سلسلہ جو اس کو بتایا جانے والا ہے وہ سامنے ہے نگاہوں. اسی طریقے سے یہ نماز کی دعوت کا خلاصہ اتنا ہی ہے کہ خالی نماز نہیں, نماز کے بعد ہمیں اپنی ساری زندگیوں کو اسلام کے احکام کے مطابق پورے طور پر بنانا ہے. اور جو لوگ لگے ہوئے ہیں ان کو بھی اس کا اہتمام کرنا چاہیے, اس لیے کہ نماز کے ذریعے سے آدمی کا اللہ کے ساتھ ایک تعلق قائم ہوتا ہے, اور یہی تعلق اور محبت بندے کو اللہ کے دوسرے احکام پر عمل کرنے کے لیے آمادہ کرتی ہے. اس لیے چاہیے ہم کو کہ ہم اپنی زندگی کو پورے پورا اللہ کے حکم کے مطابق بنانے کا اہتمام کریں. یہی پیغام ہے اس آیت کا, یا ایھا الذین آمنوا ادخلوا فی السلم کافہ.
حضرت الیاس رحمت اللہ علیہ எங்களுக்கு இன்னைக்கு இந்த வேலை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு அதில் ஒரு முறை எங்களுக்கு சொல்லி தந்தியா. ஆரம்பமாக சில ஆரம்ப விஷயங்களை தான் எங்களுக்கு படிக்க வேண்டும். தொழுகையை பற்றி நாங்கள் படிக்கிறோம். இது எப்படின்னு சொன்னால், ஒருத்தர் படிக்கிறதுக்கு போகக்கூடிய நேரத்தில், ஓத போகக்கூடிய நேரத்தில் முதலாவது அலிக் பாத்தாவத்தை ஓதி கொடுப்பாங்க. ஆனால் எப்பவும் அலிக் பாத்தாவை ஓதி கொண்டிருக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. இதை ஓதி இதுக்கு பின்னால் நாங்கள் இன்னமும் ஒன்று நாங்கள் அடைய வேண்டியிருக்கு, குரான் நாங்கள் ஓதக்கூடியவங்களாக ஆக வேண்டும். அது மாதிரி எங்களுக்கு ஆரம்பத்தில் சில அடிப்படையான விஷயங்களை இந்த வேலையில் எங்களுக்கு அமைச்சு தரப்பட்டிருக்குது. நாங்கள் தொழுகையை நாங்கள் படிக்கிறோம். ஏன் தொழுகையை நாங்கள் படித்து எங்களோட தொழுகையை நாங்கள் சீராக்கக்கூடிய நேரத்தில், எங்களோட தொழுகை ஒழுங்காக அமையக்கூடிய நேரத்தில், இவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகள் சீராகும். இவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில தொடர்புகள் சீராகக்கூடிய நேரத்தில் இவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏனைய அம்சங்களும் இவனுடைய வாழ்க்கையில் சீராகிறதுக்கு இது காரணமாக ஆகும். இந்த ஆயத்திலும் எங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய பாடம், சுருக்கமான பாடம் என்னன்னா, எங்களோட வாழ்க்கையில முழு தீனையும் நாங்கள் எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இப்படி முயற்சி செஞ்சு ஆரம் படிப்படியாக நாங்கள் முயற்சி செஞ்சு முழு தீனையும் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும்.
பஹரால் ஹம்மே சே ஹரேக்கோ அப்படி ஜிந்தகியோ கா ஜாயிசா லேனா சாஹியே, ஹமாரி ஜிந்தகி கே அந்தர் இஸ்லாம் கே யே சாரே ஷௌபே ஆயே ஹே கே நஹி, கவுன்சே ஷௌபே மே கமி ஹே, உஸ் கமி கோ தூர் கர்னே கா எஹ்திமாம் கியா ஜாயே. அல்லாஹ் தஆலா ஹம் சப்கோ இஸ்கி தௌஃபீக் ஔர் சஆதத் அதா ஃபர்மாயே. வாஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
கண்ணியமானவங்களே, வாங்க போகிற தஸ்பீல் நடக்கும் சொல்கிறாங்க. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது, நீனுடைய எந்த பகுதியில் எங்களோட குறை இருக்குது, எங்களோட கொடுக்கல் வாங்கலையா, எங்களோட மற்ற குடும்ப வாழ்க்கையிலையா, எங்களோட கூட்டு வாழ்க்கை. கண்ணியமானவங்களே, நாங்கள் சொல்லி காட்டினாங்க அந்த ஒருத்தவங்க, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது, எங்களோட வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஓட்டை இருக்குது, அதை நாங்கள் சீர் செஞ்சு கொள்ள வேண்டிய தேவை. அவங்க ஆரம்பத்தில் அந்த ஓதி காட்டின ஆயத்தினுடைய ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்தாங்க. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க மார்க்கத்துக்கு மாத்தமான எது விஷயத்தை அவங்க எடுத்து நடக்க விரும்பவில்லை. அல்லாஹ்வால ஏற்கப்பட்ட அந்த ரெண்டு விஷயங்களை தான் இந்த மார்க்கத்திலையும் எடுத்து நடக்க விரும்பினான். அதனால இந்த மார்க்கத்தில் பாதிப்பான எந்த செய்தியும் இல்லை. இருந்தும் அல்லாஹுடைய சட்டம் என்ன வருகிறதுன்னா, நீங்கள் இஸ்லாத்தில் சம்பூர்ணமாக நுழைஞ்சிட வேணும். இதுலேருந்து நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா, ஏனைய மார்க்கத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் எடுக்க வேண்டிய தேவை வருதுன்னா, நீங்கள் நிரப்பமாக இதில் நுழைய இல்லைன்னு சொல்லி. எனவே கண்ணியமானவங்களே சொல்லி காட்டினாங்க, இன்றைக்கு எங்களுக்கு ஹதரத் இல்யாசிரமத்தில் எங்களை இந்த அமைப்பு எப்படி அமைச்சு தந்திடறாங்கண்டா, ஒரு அழகான விஷயத்தை வழங்கப்படுத்தினாங்க. எங்களோட தொழுகையை நாங்கள் சீராக்குறதின் மூலமாக, நாங்கள் போனால் ஜமாத்தில் போனால் எங்களுக்கு தொழுகையை தான் படித்து தாராம், தொழுகை முறை அதில் என்ன ஓத வேணும், எப்படி செய்ய வேண்டும், எங்களோட தொழுகைகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன, எங்களோட தொழுகை எப்படி இருக்குன்ற விஷயம் நாங்கள் கூடுதலாக பேசப்படுது. அதை விளங்கப்படுத்தினாங்க. ஏன்னு சொன்னால், நாங்கள் அதை படிக்கிறதுனால, அதை எங்களோட வாழ்க்கையில் சரி செய்கிறதுனால, எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏனைய எல்லா விஷயங்களும் சீராகிறதுக்கு ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கு. இன்றைக்கு நாங்கள் இந்த புனிதமான தாவா சந்திக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு வேலை செய்யக்கூடியவங்க நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய கிருப்பையினால எத்தனையோ அமைப்பில், எத்தனையோ விதத்தில், எவ்வளோ தரம் குறைஞ்ச, ரொம்ப மோசமாக சமூகத்தில் இருந்தவங்க, நீங்கள் எங்கேயும் கேட்க மாட்டீங்க, சரியான குடி வட்டியோடு இருந்தார், அல்லாஹ்வுடைய பாதம் போய் 4 மாதம் 40 நாள் குழந்தை போகிற, இப்போ தொழுகலை மட்டும்தான் அவர் பேணுகள். அவர் அங்கே போய் தொழுகையை படிக்கிறாரு, தொழுகையோட அவர் வாழ்க்கை மாற்றம் வருகிறது, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பாவங்களை நடக்கிறார், தன்னால் நடந்த தவறுகளுக்காக தௌபா செய்கிறார். இதுதான் இந்த வேலையினுடைய அடிப்படை. தொழுகையை மையமாக வச்சு எங்களோட முழு வாழ்க்கையை நாங்கள் சீராக்குறோம். கண்ணியமானவங்களே, அதில் தலகா எங்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க, இஸ்லாத்தில் நம்பூர்ணமாக நாங்கள் நுழைஞ்சவங்கன்னு நாங்கள் சொல்றதாக இருந்தால், நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை பற்றி நாங்கள் பூர்த்தியான மூமீந்த பட்டியலில் நாங்கள் வரவேணும் இருந்தால், நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய இந்த எல்லா பகுதிகளையும் நாங்கள் சீராக்க வேண்டிய தேவைகளுக்கு இருந்து கொண்டு, இதுக்கு தான் இன்றைக்கி உலகத்தில் தவத் தம்பின் அடிப்படையில் பரவலாக இன்றைக்கு உழைப்பு முயற்சி நடந்து கொண்டு இருக்குது. அதற்கவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடத்துல பெரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டு மக்களுடைய சீர்திருத்த வேலைகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும். அவங்கெல்லாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து எங்களுக்கு எங்கள் 4 விஷயங்கள் எங்களுக்கு பேசுறது, எங்களை கேட்கறது பெரிய பாக்கியமான சந்தர்ப்பம். அங்கெல்லாம் போனால் நாங்கள் லேசாக அவங்களெல்லாம் இப்படி சந்தித்து எங்களுக்கு அவங்களோட விஷயங்கள் பேசுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப குறவும். ஆனால் இன்ஷால்லா இன்றைக்கு இந்த மஜ்லிஸில் ஒரு மூத்த மனுஷன், ஒரு நல்ல மனுஷன் வைக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸில் நாங்கள் முடிவு செய்யணும். அல்லாஹ்வுடைய கிருபை நான் எங்களுடைய உள்ளத்தில் வருது, அல்லாஹ்வுடைய பாதையில் போக வேணும்னு சொல்லி நாங்கள் எழும்பி உடனடியாக நாங்கள் பக்தர்களுக்கு நாங்கள் பேரை சொல்லுவோம்னு சொன்னால், இன்ஷால்லா ஒன்று ஒரு மூத்த மனுஷனுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய துவாவுக்கு நாங்கள் அலாகிறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கும். இந்த அடிப்படையில் சொல்லுங்கள், இன்ஷால்லா அவசரமாக உடனடியாக அல்லாஹ்வுடைய பாதையில் 4 மாதம் 40 நாள் போக முடியும் சொல்லுங்கள். ரெண்டு கிழமை அவகாசத்துக்கு இருந்துச்சால், ரெண்டு கிழமை அவகாசத்துக்கு சொல்லுங்க சார், எலுமி என்ன போகக்கூடிய எலுமி அதான் கபூர் செய்யும். கொஞ்சம் வேலைகள் முன்னப்பின் இருக்குதுண்டா, கொஞ்சம் வேலைகளை முன்னப்பின் ஆக்கிட்டு ஒரு பெரிய மனுஷனுடைய துவா அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லுங்க சார். வாழ்க்கையில் எல்லாருக்கும் தீன் வர தேவை, நாங்கள் யாரும் வாழ்க்கையில் நிரப்பமான தீன் வந்தவங்க சொல்றதுக்கு இல்லை. எங்களோட தொழுகையை சீராக்க வேண்டியது இருக்குது, எங்களோட நோம்பு, எங்களோட ஹஜ்ஜி, எங்களோட கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நாங்கள் சீராக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த ஒரு மூளை பயிற்சி. பண்ணிட்டேன். பன்னிரெண்டாம் தேதி ஜமாத் போறாங்களா? அப்புறம் தவளும் போறாங்க. யாரும் இன்னும் சேர்ந்து போனீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் படிச்சு கொள்றதுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு சந்தர்ப்பம் ஆயிடுச்சா? கொஞ்சம் ஒரு அவகாசம் எடுத்து நாங்க போறது நீயத்து வைக்கிறோம். எல்லாருக்கும் நீயத்து இருக்குது. இப்ப இந்த வருஷத்துடைய வக்து முடிக்காதவங்க வருஷம் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் முன்ன பின்னாக்கி ஒரு ஒரு ரெண்டு கிழமை, இன்னொரு ரெண்டு கிழமை, இன்னொரு ஒரு மாசம் உள்ளுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களை அடுத்த வகத்துக்கு நாங்கள் அவசரமாக ஆயத்தமாக இருப்போம்னு சொல்லக்கூடியோம். நல்ல மஜ்லிஸில் சக்தி லேக்கிறோம். இன்னும் உள்ளத்துல உற்சாகம் வருதுன்னா நீங்க எலும்பி பேரை கொடுத்தீங்கன்னா துவாக்கள் காரணமாயிட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தில் வெளியாகிறதுக்கு ரொம்ப லேசாயிடுச்சு. அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வான். பேர் கொடுக்கக்கூடிய எல்லாரையும் அல்லாஹ் அப்தாலா கபூல் செஞ்சு கொள்வான். ஆனால் குறிப்பிட்ட நேரங்களில் வெளியாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அப்தாலா கொடுப்பானா? அவங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி குறிப்பிட்ட வக்த வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பான் சொல்லுங்கள். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டு ஜமாத் இன்னைக்கு வெளிநாடுகள் ரொம்ப தேவைக்கு போகக்கூடிய ஜமாத்துகள் காருக்குதாரிகள் சொல்லுவாங்க. இப்போ எங்களோட சத்தியாதரத்தும் பக்தலிக்கிறாங்க, பிரிஸ் ஜமாத்தில் போயிடறாங்க மலேசியாவில். காருக்குதாரிகள் கேட்டால் ரொம்ப ஜமாத்துகள் இன்னைக்கு போகிறதுக்கு தேவை. பெண்கள் ஜமாத் போகிறதுக்கு தேவை இருக்குது, ஆண்கள் ஜமாத் போகிறதுக்கு தேவை இருக்குது. எங்களை நாங்கள் சிறுத்தி கொள்றதுக்காக வேண்டும் முதல் நோக்கம். சொல்லுங்க சார், வெளிநாடுகளுக்கு ஒரு ரெண்டு மூணு மாத கால இட வலியுறுத்திச்சார்ல வெளியாக்குறதுடைய கை இருக்கு. அல்லாஹ் சந்தர்ப்பத்துக்கு தான் மூணு முயற்சியும் நாங்க செய்வோம். அதுக்கு தான் இங்க பேரு கேட்க சொல்லுங்க இன்ஷா. அடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அவங்களோட மஹல்லாக்கள் இருந்து சில்லா மூணு சில்லா ஜமாத்துக்கள் நாங்கள் தஸ்கீல் பண்ணி கொண்டு வருவோம் சொல்லுவோம். ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் வழிகாட்டியாக இருக்கிறது எங்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கும். ஒருத்தர் சில்லா போகிறதுக்கு நாங்கள் காரணமாக இருந்தால் எங்களுக்கும் இந்த நன்மையை பார்த்தீங்க, எங்களுக்கும் இந்த நன்மையில பங்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் தைரியப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வரக்கூடிய வாரங்களில் நாங்கள் தஸ்கீல் பண்ணி நாங்கள் கூட்டிக் கொண்டு வருவோம். அது பெரிய சிரமமான வேலை இல்லை. அல்லாவுடைய தீனுடைய விஷயத்தை நாங்கள் போய் பேசுகிறோம். அல்லா உள்ளத்தில் போட்டுட்டாங்கன்னா எவ்வளோ கயிறுகளுக்கு அது காரணமாக ஆகும். வேற ஆறு பேர் சொல்லிடுங்க சார். அதோட அதில் துவா ஓதுவாங்க, நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் சார். எல்லாரையும் எல்லாம் கபூல் செஞ்சு கொள்வானா? பேர் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய நல்லெண்ணங்கள் எல்லாம் பொருந்தி கொள்வானா? அதுக்கு அமல் செய்யக்கூடிய தௌசிக் எல்லாம் அத்தெல்லாம் நிரப்பமாக கொடுப்பானா? உழைப்பு செஞ்சு நாங்க கொஞ்சம் பேர்களை ஆட்களை தஸ்கீம் பண்ணி கூட்டிக் கொண்டு வருவோம். பத்து பேர்ல ஒரு ஆளுக்கு தான் தரப்பணும். பேர்ல ஒரு ஆளு பதினொன்னாவது சொல்றதுக்கே அல்லாஹ்வுடைய கிருபையினால தாவத்துடைய ஒரு பரக்கத்தினால தான் இன்னைக்கு மாதிரி பெரியார்கள் இங்க வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்குது. இனிமானவன் எங்களை பெரியார்கள் அதிர்ஷ்டமாய் அமைச்சு தந்திக்கக்கூடிய கருத்தி என்னுடைய ஆரம்ப முயற்சிகள் ரொம்ப பின்னால தூர நோக்கோட எங்களுக்கு அமைச்சு தந்திடான். ஏபிசி படிக்கிற பொண்ணை வந்து ஸ்கூல்ல அவர் பெரிய டிகிரி எடுக்கிற நோக்கத்தினால ஆரம்பம் படிக்கிறது ஏபிசி. அது மாதிரி தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த சில்லாவுடைய தர்த்தீவு. அதுக்கும் அடிப்படையாக இன்றைக்கு எங்களுக்கு அஞ்சு அமல்களுடைய தர்த்தி தந்திடான். ஆத்தா பள்ளியில் உட்கார்ந்து ஏதோ மசூரா செய்கிறோம், தாலிம் வாசிக்கும், ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு கொண்டிருக்கிறது மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். ஆனால் இதனுடைய நோக்கம் இதனுடைய திட்டம் பின்னால் பெரிசாக இருக்கு. இதுலேருந்து நாங்கள் இலட்சியம் எடுத்து நாங்கள் பின்னால் பெரிய ஒரு லெவலுக்கு நாங்கள் வர வேண்டியிருக்கு. அதுக்கு தான் இந்த அமைப்புகள் இன்றைக்கு எங்களுக்கு அமைச்சு தந்திடான். எங்களோட வேலை வெட்டிகளுக்கு பாரம் இல்லாமல் எங்களோட சூழ்நிலைகளை நாங்கள் கவனித்து கொண்டு அல்லாஹுடைய தீனுக்கு படிப்படியாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழல், ஒரு அழகான தருத்தி தான் இன்றைக்கு அஞ்சமல்களுடைய தருத்தின்னு சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு உருவாக்கி தந்திடறாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கல்ல ஈடுபட்டு கொண்டு முயற்சி செஞ்சு கொண்டு இருப்போமோ அல்லாஹு தாலா மேலதிகமாக எங்களுக்கு இன்னும் தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தாரத்தை காத்து கொண்டிருக்கிறான். இந்த அடிப்படையில் விஷயம் தான் அதற்கு கொஞ்சம் ஒன்று
سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا اله غيرك اللهم صل وسلم وبارك على سيدنا ومولانا محمد وعلى ال سيدنا ومولانا محمد كما تحب وترضى بعدد ما تحب وترضى ربنا ظلمنا انفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم وفقنا لما تحب وترضى من القول والعمل والفعل والنية والهدى اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين سلما لأوليائك وحربا لأعدائك نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من خالفك من خلقك ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صلى الله تعالى على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وأصحابه.